வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 24 சீதையின் தீர்மானம். அந்தப்புறத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் நகரத்து ஜனங்களுக்கு சரியாக தெரியவில்லை. ராமனோ வனம் செல்லுவதில் தன் முழு மனதையும் செலுத்தி அதற்கு வேண்டியதையெல்லாம் மிகவும் துரிதமாக கவனித்து வந்தான். எல்லா காரியங்களும் முடித்துவிட்டு கௌசல்யா தேவியிடம் மங்கள ஆசீர்வாதம் பெறப்போனான். நீ போய்விட்ட பிறகு நான் இந்த அயோத்தியில் எப்படி இருக்க முடியும்? உன்னுடன் நானும் வனம் போவதே நலம் என்று கௌசல்யை திரும்பச் சொன்னாள். வேண்டாம் என்று ராமன் அவர்களுக்கு காரணங்களையும் தர்மத்தையும் எடுத்து காட்டினான். அரசனாகிய புருஷனை விட்டுவிட்டு மகனோடு காடு செல்வது தகாது. மூப்படைந்த புருஷனுக்கு சிஸ்ருஷை செய்து கொண்டு சுகமோ கஷ்டமோ சமாளித்துக் கொண்டு அயோத்தியில் இருப்பதுதான் கடமை என்பது அவளுக்கு தெரிந்த விஷயமானாலும் துக்கத்தால் குழப்பமடைந்திருந்த அவளுக்கு ராமன் எடுத்துச் சொன்னான். தாயுள்ளத்தில் கிளம்பிய புகையை அகற்றிவிட்டு ராமன் சொல்லுவதே சரி என்று அவளும் ஒப்புக்கொண்டாள். மகனை ஸ்வஸ்தி மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வதித்து தகப்பனானையை செய்து முடித்துவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருவாயாக என்றாள். 14 வருஷங்களையும் சுலபமாக கழித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று ராமனும் சிரித்துக்கொண்டு சொல்லி அவளை தேற்றினான். தாயின் மங்கள ஆசைகளை பெற்ற சக்கரவர்த்தி திருமகனுடைய முகத்தில் தேஜஸ் முன்னைவிட அதிகமாக பிரகாசித்தது என்கிறார் வால்மீகி முனிவர். கடமையை கருதி ஒரு பெரிய தியாகம் செய்ய சங்கற்பம் செய்பவர்களுடைய முகத்தை பார்க்கும் போதுதான் முனிவருடைய சொற்களின் பொருள் விளங்கும். அரசன் அழைத்து வரச் சொன்னான் என்று சுமந்திரனோடு சென்றான் அல்லவா ராமன். தேரும் குடையும் சாமரங்களும் பரிவாரங்களுமாக எப்போது திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சீதை. தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக வனத்துக்குப் போகிறேன் என்று தன் காதலிக்கு எவ்வாறு சொல்லி சமாளிப்பது என்கிற ஏக்கத்தோடே சென்றான் ராமன். சாமரங்களின்றி ராமன் தனியாக திரும்பி வந்ததை பார்த்தாள். ஏன் இந்நாதர் ஏதோ மனதில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? எது எப்படியாயினும் நம் இருவருக்கும் உள்ள அன்பு ஒன்று போதாதா என்று எண்ணி, என்ன விஷயம், ஒரு மாதிரி இருக்கிறீர்களே என்று கேட்டாள். வெகு சுருக்கமாகவே ராமன் நடந்த விஷயத்தை சொன்னான். சொல்லிவிட்டு, வைதேகி, நீ என்னை விட்டு பிரிந்து இவ்விடம் தனியாக இருப்பதில் உனக்கு ஏற்படக்கூடிய துக்கம் எனக்கு தெரியும். ஆயினும் தர்மத்தை நீ நன்றாக அறிவாய். ஜனகனுடைய மகளுக்கு நான் சொல்ல வேண்டியதொன்றுமில்லை. மகாராஜாவிடமும் தாய்மார்கள் மூவரிடமும் ஜாகிரதையாக நடந்து கொள். மற்ற அந்தப்புற பெண்களை காட்டிலும் அதிகமாக நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அரசனாகிய பரதனிடம் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் அவனுக்குள்ள பிரியம் குறையாமல் இருக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும். வைதேகி, என்மேல் நீ வைத்திருக்கும் அன்பு கொஞ்சமும் குறையாமல் பார்த்துக் கொள்வாய் அல்லவா? நான் வனத்தில் 14 வருடம் கழித்து திரும்பி வருவேன். அதுவரையில் தெய்வ பூஜையை சரியாக காத்து வர வேண்டும். கௌசல்யா தேவி மிகவும் துக்கப்படுவாள். அவளை கவலையோடு பார்த்து வர வேண்டும். பரதனும் சத்ருக்கணனும் எனக்கு பிரியமானவர்கள். அவர்களை சகோதரர்கள் போல் கருதி வருவாய். அரச குல சுபாவங்களை மனத்தில் வைத்து நடந்து கொள். என்னை அதிகமாக புகழ்ந்து பேசாதே. நான் இன்றே வனம் போக வேண்டும். மனத்தை நிலையில் வைத்துக் கொண்டிருப்பாயாக என்றான் ராமன். இந்த பேச்சை கேட்ட சீதைக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. அன்பெல்லாம் கோப உருவாக வெளிப்பட்டது. நன்றாக பேசினீர் தர்மமெல்லாம் அறிந்த ராஜகுமாரரே. எனக்கு சிரிப்பு வருகிறது. புருஷன் வேறு மனைவி வேறு என்பதை இன்றுதான் உம்முடைய பேச்சில் அறிந்தேன். ராமச்சந்திரன் வனம் போக வேண்டியதானால் அந்த ஆணையானது சீதைக்கும் தான். வனத்தில் செல்லும் போது நான் முன்னால் சென்று காட்டுப்பாதையில் உள்ள முள்ளையும் புல்லையும் மிதித்து உமக்கு மெதுவாக்கிக் கொண்டு செல்வேன். பிடிவாதம் செய்கிறேன் என்று கோபம் கொள்ள வேண்டாம். என்னுடைய தாயும் தந்தையும் தர்மத்தை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீர் இன்று எனக்கு சொன்னது நான் இதற்கு முன் கேட்டதற்கெல்லாம் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது. நீர் செல்லும் இடம் நானும் கூட செல்ல வேண்டும் என்பதே நான் கற்ற ஒழுக்கம். இன்றே நீர் வனம் போக வேண்டியதானால் உம்முடன் நானும் இன்றே வருவேன். இதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. வனம் சென்றால் நான் கஷ்டப்படுவேன், துக்கப்படுவேன் என்றெல்லாம் எண்ண வேண்டாம். வனவாசத்தை மிகவும் சந்தோஷமாகவே அனுபவிப்பேன். உம்முடன் இருந்தால் வனவாசம் என்பது எனக்கு ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கும். இங்கே என்னை தனியாக விட்டு போகாதீர். நீர் வனம் சென்றால் இங்கே எனக்கு என்ன வேலை? வனத்தில் என்னால் உமக்கு ஒரு இடைஞ்சலும் ஏற்படாது. காயும் கிழங்கும் சாப்பிட்டுக் கொண்டு நிச்சயமாக உமக்கு முன்னால் நான் நடந்து செல்வேன். உம்முடன் சென்று மலையும் ஆறும் பார்த்து மகிழ வேண்டுமென்பது என் ஆசை. பறவைகளும் புஷ்பங்களும் நிறைந்த வனத்தில் உம்முடன் நானும் இருந்து சந்தோஷமாக ஆறுகளில் குளித்தும் நித்திய கர்மங்களை செய்தும் சுகமாக காலம் கழிப்பேன். உம்முடன் இல்லாமல் ஸ்வர்க்கமும் எனக்கு வேண்டாம். என்னை தனியாக விட்டுப்போனால் என் மரணம் நிச்சயம். நான் உம்மிடம் யாசிக்கிறேன், என்னை அழைத்துப் போக வேண்டும். என்மேல் இரக்கம் கொள்வீர், என்னை நிர்கதியாக்க வேண்டாம் என்றாள் சீதை. கோபமாக ஆரம்பித்தவள் மிகவும் கெஞ்சி கேட்டு முடித்தாள். ராமன் காட்டில் ஏற்படும் பயம் கஷ்டம் எல்லாவற்றையும் விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி, நீ காட்டுக்கு என்னுடன் வருவது தகாது என்றான். சீதையின் கண்களில் நீர் பெருகிற்று.
புலி, சிங்கம், கரடி, பாம்பு இவையெல்லாம் உம்மை கண்டால் தூர விலகிச் செல்லும். நீர் சொல்லும் வெயில், மழை, காற்று, பசி, முள் அனைத்தையும் நான் சந்தோஷமாக பொறுத்துக்கொள்வேன். எனக்கு வனவாசத்தை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. நீர் என்னை இங்கே விட்டுவிட்டு போனீரானால் என் உயிர் என்னை விட்டு நீங்கும், நிச்சயம்
என்று சந்தேகத்துக்கும் மறுபேச்சுக்கும் இடமின்றி சொல்லிவிட்டாள். சீதை அதனோடு விடவில்லை.
நான் மிதிலையிலிருந்த காலத்தில் பிராமணர்களும் ஜோதிடர்களும் இவளுக்கு வனவாசம் பிராப்தி என்று என்னை குறித்து என் தாயிடம் சொல்லியிருக்கிறார்கள். நான் தனியாக வனவாசம் செய்ய முடியுமா? உம்முடன் சேர்ந்து வனவாசம் செய்துவிட்டு எப்படியும் நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சியை சுகமாக முடித்து விடுவதற்கு இதுவே சமயம். வனவாசம் மிக கஷ்டம் என்பதெல்லாம் யாருக்கு? இந்திரியங்களை வசப்படுத்தாமல் இருக்கும் ஸ்திரீ புருஷர்களுக்குத்தான். நீராவது நானாவது அவ்விதம் கஷ்டப்பட மாட்டோம். என்னை தடுக்காதீர்கள் என்றாள்.
நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.